الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واهل بيته ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فاني اوصيك ونفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لله ملك السماوات والارض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم أدبوا أولادكم على ثلاثة خصال حب نبيكم وحب أهل بيته وتلاوة القرآن فإن حملة القرآن في ظل أرش الله يوم لا ظل إلا ظله مع أنبيائه وأتباعه صدق رسول الله صلى الله عليه وسلم ألوى الشهر العالمين نكر الله أن قال ما هي اللهم ولا الله تعالى من تذكر وندار من سيهن رئي أولا تنسى من إن إذن يكرى من ملو مرد السمد آية سيهن پڑيسي وعلى ورسولي قلتا ونونكي تروفكم الحمد لله சலாத்தையும் கருணையும் சலாமையும் நீரேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சாபிஊங்கள் சகோ சாபிஹீங்கள் இன்று வரை அன்னாரின் லட்சிய பாதையில் இவர்கள் எல்லாம் பயணிக்கிறார்களோ முயற்சிகள் பல மேற்கொள்கிறார்களோ கண்ணவர்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியின் சமாதானம் உண்டாகட்டும். புனித ஜுமா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் எனது சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அல்லாஹ் என்ற சானுவ தாராவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா காலங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி, அவனால் என்னென்ன கட்டளைகள் நாம் ஏவப்பட்டிருக்கின்றோமோ அவைகளை மிக அவசரமாக எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று முதற்கு எனக்கும் எனது மனைவி மக்கள் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள் குழந்தைகள் குடும்பத்தினர்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோருக்குமாய் இந்த ஹக்கான உண்மையான செய்தியை சொல்லிக் கொள்கின்றேன். அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் என்ற சானுவ தாலா மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறுக்குடைகளில் மிகப்பெரிய அறுக்குடை தான் குழந்தை பாக்கியம். உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு கிடைத்திருக்கிறது, ஒரு வாகனம் கிடைத்திருக்கிறது, ஒரு கடை கிடைத்திருக்கிறது, அல்லது திடீரென யாருக்காவது இவைகள் கிடைத்துவிட்டால் யாரும் பாக்கியம் என்று சொல்வது இல்லை. எங்களுடைய வளமையில் வீட்டுடைய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்வது கிடையாது, அல்லது கடையுடைய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்வது கிடையாது. ஆனால் ஒரு மனிதனுக்கு குழந்தை கிடைத்து விட்டது, ஒரு எங்களுடைய மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் நாம் சொல்வோம், எங்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறான். குழந்தை பாக்கியம் கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, யஹபுலினையா, அல்லாஹு தஆலா அதனை நன்கொடையாக கிஃப்டாக அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நாடியவர்களுக்கு கொடுக்கின்றான் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, இந்த அடிப்படையில் குழந்தை பாக்கியம் என்பது அது சாதாரணமானதல்ல. உலகத்திலே நாம் இரண்டு குழந்தைகள், மூன்று குழந்தைகள், ஐந்து, எட்டு, பத்து குழந்தைகள் பெற்றெடுத்திருக்கிறோம். ஆனால் அதனுடைய பெருமதி விளங்காதவர்களாக இருக்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாத இடத்திலே போய் கேட்டு பார்த்தால் விளங்கும், வாழ்க்கை விரக்தி அடைந்து என்னென்னெல்லாம் வைத்தியம் செய்ய முடியுமோ அத்தனை வைத்தியங்களையும் செய்து சிலர் தோல்வி கண்டு மனம் சோர்வடைந்து அங்கே உட்கார்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களிடத்திலே போய் கேட்டால் குழந்தை பாக்கியத்துடைய பெருமதியை சொல்வார்கள். முற்றத்து மல்லிகை மணக்காது என்று சொல்வார்கள்.
அல்லாஹ் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். இதனுடைய பெருமதி விளங்காதவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதவர்களாக, இந்த பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை விரக்தியாகி குடும்ப வாழ்க்கையில் பிரச்சினைப்பட்டு எத்தனையோ பேர் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும் நிலைமையில் இந்த பாக்கியம் கிடைக்கப்பட்டவர்கள் அதிகமாக அல்லாஹ் ஜல்லாஹுவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அடுத்தபடியாக குழந்தை பாக்கியம் கிடைத்தவர்கள் மிகப்பெரிய அமானுதத்தை சுமந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் அமானுதமாக இந்த குழந்தைகளை நமக்கு தந்திருக்கிறான். அந்த குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக, நாளைய சமுதாயத்தின் தலைவர்களாக, இஸ்லாத்தையும் தாம் ஏந்திருக்கும் இந்த ஈமானையும் கட்டி காக்கக்கூடிய குழந்தைகளாக மாற்றுவது மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் குழந்தையை பெற்றெடுத்து விட்டோம் என்பதற்காக எங்களுடைய குழந்தை நான் நினைத்த மாதிரி அந்த குழந்தையை நான் வளர்க்க முடியும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. ஏனென்றால் குழந்தைகளை எல்லாம் அமானுதமாக தந்திருக்கிறான். அந்த குழந்தைகளை சிறந்த குழந்தைகளாக, நாளைய சமுதாயத்தின் தீனுடைய காவலர்களாக, இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக, நாளைய சமுதாயத்திற்கு நல்ல நாலு பல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக அந்த குழந்தைகளை மாற்றுவது பெற்றோர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் நாலு சில மூன்று திறத்தார்கள், மூன்று பகுதியினர் இருக்கிறார்கள். ஒரு குழந்தையை சாணியான குழந்தையாக ஆக வேண்டும் என்றிருந்தால் தந்தையானவர் முதலாவது தனது சம்பாத்தியத்தை ஹலாலாக்கிக் கொள்ள வேண்டும். இன்று எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நான் எனது குழந்தையை வழியாக அவுளியாக்கள் போன்று மாற்ற வேண்டும் என்று சிந்தனையோடு நாம் இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய சம்பாத்தியம் ஹலாலானதாக ஆக்கிக் கொள்ளவில்லை, ஹராமானதாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ் வேண்டாம் என்று தடுத்த வழியில் நாங்கள் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். அது வியாபாரமாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வேறு பல முறையில் நாங்கள் பணம் ஈட்டினாலும் சரி, கண்ணியமான சகோதரிகளே, அந்த முறை ஹலாலானதாக இருக்க வேண்டும். எப்பொழுது ஹலால் இல்லையோ, நாம் எப்படித்தான் எங்களுடைய குழந்தையை வளர்த்தாலும் அந்த குழந்தை சிறந்த குழந்தையாக மாற்றாது. ஹலாலை சாப்பிட்ட குழந்தைதான் சிறந்த குழந்தையாக மாறும். நாம் ஹராமான முறையில் பொருளீட்டி சம்பாதித்து அதனை கொண்டு போய் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுப்போமே ஆனால், கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, அந்த குழந்தை சாலிகான குழந்தையாக மாற மாட்டாது. அந்த குழந்தை பயங்கரமான குழந்தையாக, நாளைய சமுதாயத்தில் தூற்றப்படக்கூடிய குழந்தையாக, கல்வர்களாக, சாலியர்களாக, இது யாருடைய குழந்தை, இது யார் பெற்றெடுத்த குழந்தை என்று எமக்கு பதுவா செய்யப்படக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தை மாறிவிடும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் நினைக்கிறோம் எங்களுடைய வேலையை பணம் சம்பாதிப்பது, எனது மனைவி எனது குழந்தையை பார்த்துக் கொள்வாள், எனது மனைவி எனது குழந்தையை சாலியான குழந்தையாக மாற்றி அமைப்பாள் என்று மட்டும் நாங்கள் அவருடைய கையிலே மட்டும் அந்த பொறுப்பை பொறுத்துவிடக் கூடாது. நாங்கள் பார்க்கின்றோம் இமாம்கள், சஹாபாக்கள், ஏன் நபிமார்களுடைய காலத்தில் கூட பெற்றோர்கள் ஈமானுடைய விஷயத்தில் தனது குழந்தை சாலியான குழந்தையாக மாற வேண்டும் என்ற விஷயத்திலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரிகளே, பெரியோர்களே, யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள். கடைசி நேரம், தான் மரணிக்கப் போகிறேன் என்று அவர்கள் உணர்ந்த நேரம், கடைசி நேரத்திலே தனது மக்களை கூப்பிட்டு என்ன கேட்கிறார்கள், எனது கடையை பார்த்துக் கொள்வது யார், எனது விவசாயத்தை பார்த்துக் கொள்வது யார், என்னுடைய அந்த பெற்றியை பார்த்துக் கொள்வது யார் என்று சொல்லவில்லை. தனது மக்களை அழைத்து கேட்கிறார்கள், மா தஅபுதூன மின் பாதி, மக்களே, இதுவரை காலமும் நீங்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தீர்கள், எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்கப் போகிறீர்கள், நான் மரணித்ததின் பின்னால் நீங்கள் யாரை, எந்த ஒன்றை நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்று சொன்ன பொழுது, தீனுடைய அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் சில போது பொறாமைகள் கொண்டு சில வேளை சில தவறுகள் செய்த போதிலும் அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தான். தீனுடைய அமைப்பில் அவர்கள் வாழ்ந்தவர்கள், அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களுடைய நீங்கள் யாரை வணங்கினீர்களோ, எந்த ரப்பை, எந்த அல்லாஹ்வை உங்களுடைய இறைவனாக ஏற்று வாழ்ந்தீர்களோ அதே அல்லாஹ்வைத்தான் நாங்கள் வணங்குவோம். நீங்கள் வணங்கிய உங்களுடைய பெற்றோர்களானிய இஸ்மாயில், இஸ்ஹாக் போன்ற உங்களுடைய மூதாதையர்கள் வணங்கிய அதே அல்லாஹ்வை வணங்கி நாங்கள் பரிபூர்ணமான முஸ்லிமாக உலகத்திலே வாழ்வோம் என்று அந்த குழந்தைகள் சொன்னார்கள். தனது மரண படுக்கையிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட குழந்தைகளுடைய ஈமானுடைய விஷயத்தில் கவனமாக இருந்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரிகளே, பெற்றோருடைய கடனை சம்பாதிப்பது மாத்திரமல்ல, சம்பாதித்து கொடுப்பது மாத்திரமல்ல, நாம் அவர்களை கண்காணிக்க வேண்டும். அவர்களுடைய ஈமானுடைய விஷயத்தில், அவர்களுடைய தீனுடைய விஷயத்தில் நாங்கள் கண்காணிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய வியாபாரத்தை நாங்கள் நல்ல முறையில், அலாதான முறையில் ஈட்டி கொடுக்க வேண்டும். நாங்கள் வரலாறுகளை பார்க்கின்றோம். அதற்கு குமார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனை கூப்பிட்டு பல உபதேசங்கள் செய்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் சொல்கிறார்கள், யா புனை லா துஷ்ரிக்பில்லா, எனது அன்பு மகனே, ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உனது தலையை யாருக்கும் நீ புரியக்கூடாது. உயிர் போனாலும் பரவாயில்லை, உனது ஈமான் பாதுகாக்க வேண்டும், ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தனது மகனை கூப்பிட்டு உபதேசம் செய்கிறார்கள். எனவே பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கண்ணியமான சகோதரிகளே, பணத்தை சம்பாதித்து சம்பாதிப்பை ஹலாலாக்குவது மாத்திரமின்றி நாம் கண்காணிப்பாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக எங்களுடைய மனைவிமார்கள் அவர்கள் தீன்தாரிகளாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் வியாபாரம் தொழில் போன்ற வேலைகளுக்காக வெளியே சென்றுவிட்டால் எங்களுடைய குழந்தைகள் அதிகமாக இருக்க போவது எங்களுடைய மனைவியோடுதான், அந்த குழந்தைகளுடைய தாயோடுதான். தாய்மார்களுடைய கையிலேதான் குழந்தைகள் சாலிகான குழந்தையாக ஆகுவதும் அதற்கு மாற்றமாக ஆகுவதும் அல்லாஹ் தாயுடைய கையிலே தான் வைத்திருக்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாலைவன பூமியிலே குழந்தையை விட்டுவிட்டு செல்கிறார்கள். எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் குழந்தையை விட்டுவிட்டு செல்லக்கூடிய நேரம் எப்படிப்பட்ட நேரம், குழந்தையை தவளக்கூடிய வயது. எனவே தவளும் நேரத்திலே தான் அந்த தாயை அடித்து ஜம்ஜம் உருவாகியது. அந்த அந்த பருவத்திலே விட்டுவிட்டு சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வருகிறார்கள், மீண்டும் திரும்பி வருகிறார்கள். வந்து என்ன சொல்கிறார்கள், குழந்தை திருவராயத்திலே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, தவளும் நேரத்திலே விட்டுவிட்டு சென்றவர்கள் மீண்டும் வந்து என்ன சொல்கிறார்கள், மகனே, இன்னி ரஐது ஃபில் மனாமி அன்னி அத்பஹுக ஃபந்துர் மாலா தரா, மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதை நான் கனவில் கண்டேன், அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். ஃபந்துர் மாலா தரா, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன, நீ என்ன சொல்கிறாய், நீ என்ன சொல்கிறாய், அல்லாஹ் இப்படி சொல்லிருக்கிறான் என்று சொன்ன பொழுது அந்த குழந்தை என்ன சொல்கிறது, எனது அன்பு தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு எதை சொல்லி இருக்கிறானோ அதை நீங்கள் செய்யுங்கள், நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொல்வதாக இருந்தால், கண்ணியமான சகோதரர்களே, அந்த குழந்தை எப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும். தாயுடைய அரவணைப்பிலே இருந்தால் எவ்வளவோ வருடங்கள், 10 வருடங்கள், 12 வருடங்களுக்கு பின்னால் தந்தை வந்திருக்கிறார், வாளோடு வந்திருக்கிறார். எங்களுடைய காலத்திலே அந்த இது போன்ற ஒரு சூழ்நிலை எனக்கு உருவாகுமையானால் அந்த குழந்தை எதை சொல்லும், என்னையும் தாயையும் தன்னந்தனிய இந்த பாலைவனத்திலே விட்டுவிட்டு சென்றுவிட்டு இப்பொழுது வாரேந்தி வந்திருக்கிறீர்களா என்னை கொள்வதற்காக என்றல்லவா கேட்கும். தாய் அப்படிப்பட்ட ஒரு சாலிகான குழந்தையாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உருவாக்கினார்கள். அது மாத்திரமல்ல, இந்த இடத்திலே இன்னும் ஒரு படிப்பினை இருக்கிறது. பெற்றோர்களாகிய நாம் குழந்தையோடு எப்படி கதைக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உளவியல் ரீதியான ஒரு தத்துவத்தை அல்லாஹ் குர்ஆன் குர்ஆனுடைய வசனத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கும் பொழுது மகனிடத்திலே மஷூரா கேட்பது, வாட் இஸ் யுவர் ஒபீனியன், உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று கேட்பதற்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டால் பிடித்து அறுத்து விடலாம். இது அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லவா? ஆனாலும் கண்ணியமான சகோதரிகளே, தான் பெற்றெடுத்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையோடு எப்படி பேச வேண்டும் என்ற ஒரு முறையை திருக்குர்ஆன் சொல்லி தருகிறது. மகனே, அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான், நீ என்ன சொல்கிறாய் என்று மசூரா செய்ய வேண்டும். மகனுடைய உணர்வுகளை, ஹியூமன் ஃபீலிங்ஸ் என்று சொல்லுவோமே, மனித உணர்வுகளை மதிக்க சொல்லி தந்திருக்கிறது இஸ்லாம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அப்படிப்பட்ட ஒரு குழந்தை உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் யார், அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம். கணவன் இல்லாத பொழுதும் அந்த தாய் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த குழந்தையை உருவாக்கி இருக்கிறது என்றால் தாய் அப்படி குழந்தையை வளர்த்திருக்கிறார். நூலை போல, அதாவது நூலை போல சேல தாயை போல பிள்ளை என்று சொல்வார்கள். உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறந்த அந்த குழந்தைகளில் 11 பேர்களும் சேர்ந்து என்ன செய்தார்கள், தனது சகோதரன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி கிணற்றிலே போட்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், உலமாக்கள் தப்சீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த 11 குழந்தையுடைய தாயும் புண்ணியம் ரஃபானவள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த முதல் மனைவி கொஞ்சம் கடினமான சிந்தனை உள்ளவள், கடினமானவள். அதே சிந்தனை, அதே கொஞ்சம் ரஃப்பான கடினமான உள்ளம் கொண்டவர்களாகத்தான் அந்த குழந்தைகள் இருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் புனியாமின் அவர்களும் ராகிலா என்ற இரண்டாம் மனைவிக்கு கிடைத்தவர்கள். அவர்கள் சொத்தானவர்கள், மிருதுவானவர்கள், அதிகமாக அன்புள்ளும் கொண்டவர்கள். எனவே அந்த குணத்தை தான் அல்லாஹ் இவர்களுக்கும் கொடுத்தான். எனவே எங்களுடைய மனைவிமார்கள் எந்த முறையில் நடந்து கொள்கிறார்களோ, எந்த அமைப்பில் நடந்து கொள்கிறார்களோ அப்படித்தான் எங்களுடைய குழந்தைகளும் உருவாகும். எனவே தாய்மார்கள் என்ன செய்ய வேண்டும், தனது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நேர்மையான அழகான கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய மனைவியாக, ரகசியமாக மாறு செய்யக்கூடிய மனைவியாக எங்களுடைய பெண்கள் மனைவிமார்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களை போன்றேதான் எங்களுடைய குழந்தைகளும் உருவாவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் தொழிலுக்காக, வேலை வாய்ப்புக்காக, உத்தியோகத்திற்காக வீட்டை விட்டு சென்று விட்டால் எங்களுக்கும் மாறு செய்யக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பார்கள். நாம் 7 மணிக்கு மாலையில் வீட்டுக்கு வருவதாக இருந்தால் 6:45 ஆகும் பொழுது மகனே வாப்பா வரும் நேரம் எல்லாத்தையும் வச்சுட்டு குரானை எடுத்து ஓது, அல்ல ஏதாவது பாசாங்கு செய், பாப்பா வந்தா உன்னை விடமாட்டார் என்று எல்லோரும் சேர்ந்து ஏமாற்றக்கூடியவர்களாக அல்ல, தன்னை தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏமாற்றும் ஒரு சமுதாயத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, குழந்தைகளுடைய விஷயத்திலே மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். அப்துல்லா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு போது என்னுடைய தாய் தாத்மி உம்மியோமன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிலும் ஃபீ பைத்தினா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை எங்களுடைய வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது எனது தாய் என்னை கூப்பிட்டால், இதோ மகனே வா, உனக்கு ஒரு சாமான் தாரேன். நாங்கள் பொதுவாக சொல்லுவதானே, மகன் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறார், தாய்க்கு வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, இங்க வா மகனே உனக்கு ஒரு சாமான் தருகிறேன் என்று சும்மா சொல்வதுண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் இந்த தாயிடத்திலே, மா அரசி அத்துஹு, நீங்கள் எதை கொடுக்க போகிறீர்கள், ஏதாவது மகனுக்கு கொடுக்க போகிறீர்களா என்று கேட்ட பொழுது அந்த தாய் சொன்னால், அரசு அந்நோ தம்பன், ஒரு பேரித்த பழம் இருக்கிறது, அதை நான் என் மகனுக்கு கொடுக்க போகிறேன் என்றார் அந்த தாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயே அதாவது லௌலம் துஃதிஹி ஷைஅன், நீ ஏதாவது ஒன்று உனக்கு தருகிறேன் என்று மகனை கூப்பிட்டு விட்டு நீ கொடுக்காவிட்டால் குத்திபத் அலைக்கி கிஸ்பத்தும், நீ ஒரு பொய் சொன்னதாக, நீ ஒரு பொய்க்காரியாக எழுதப்படுவாய் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இது போன்ற காரியங்கள் எத்தனை காரியங்கள் எங்களுடைய வீடுகளிலே நடைபெறுகின்றன. அதை வாங்கி தருகிறேன், இதை வாங்கி தருகிறேன், பரிசையில் நீ சித்தி அடைவாயா, இதை நான் உனக்கு வாங்கி தருகிறேன் என்று பொய்யெல்லாம் சொல்லி அவர் மிகப்பெரிய மனக்கோட்டையோடு எங்களுடைய மக்கள் இருப்பார்கள். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அவர்களை நாங்கள் ஏமாற்றுவோமே ஆனால் அவர்களுடைய எதிர்காலத்திலே அவர்கள் ஏமாற்றுவார்கள். அவர்களை ஏமாற்ற பணக்குழக்கு சமன், அவர்கள் ஏமாற்றக்கூடியவர்களாக சமுதாயத்திலே உருவாவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த அடிப்படையில் அவர்களை நாங்கள் நல்ல விஷயங்களை சொல்லி ஆர்வம் ஊட்ட வேண்டும், நல்ல விஷயங்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டும், அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் பற்றி பேச வேண்டும், நல்ல தைரியத்தை உண்டு பண்ண வேண்டும். இப்பொழுது ஓலெவல் எக்ஸாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே எத்தனையோ பெற்றோர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம், மகனே நீ பரீட்சை எழுதி பின்னால் நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன், நீ எப்படி படித்தாய் என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவர்களை விரட்டுவதும் பயமுறுத்துவதுமாக இருக்கிறது சகோதரர்களே. இது கூடாத செயலாக இருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொரு குழந்தையையும் ஒன்று குழந்தையும் எப்படி ஆக வேண்டும் என்று தீர்மானித்து விட்டான். எந்த துறைக்கு எனது மகன் சரியாக வருவான், எந்த துறையில் ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அவன் பரீட்சையில் தோல்வியாகிவிட்டால், செயலாகிவிட்டால், அவனது வாழ்க்கை செயலாகிவிட்டது என்பதை அவனுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க கூடாது. பள்ளி தோல்வி வாழ்க்கை தோல்வி அல்ல, நீ இந்த எக்ஸாமில் செயலாகிவிட்டாய் பரவாயில்லை, உனக்கு வேறொரு துறை இருக்கிறது என்று அந்த துறையை கண்டுபிடித்து அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய, அவர்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய, எதிர்காலத்திலே நல்லவர்களாக ஒவ்வொரு துறையிலும் பாண்டித்யம் பெற்றவர்களாக எல்லாரும் டாக்டர் ஆகணும், எல்லாரும் லாயர் ஆகணும், எல்லாரும் இன்ஜினியர் ஆகணும் என்று எதிர்பார்க்க கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொருவரையும் வித்தியாசமான முறையில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். தம்பி படிப்பானேயானால் உனக்கு ஏன் படிக்க முடியாது என்று எம்மால் கேட்க முடியாது. அல்லாஹ் தம்பியை போன்று அண்ணனை நானாவை படைக்கவில்லை, நானாவை போன்று தம்பியை படைக்கவில்லை, வித்தியாசமாக படைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இந்த விஷயத்திலே பெற்றோர்களாகிய நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அவர்களுக்கு கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய குழந்தைகள் அதிகமான நேரம் கழிக்கக்கூடிய இடம் பாடசாலைகள், மதரசாக்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது போன்று எங்களுடைய குழந்தைகளுக்கு நாம் எல்லா அறிவையும் கொடுக்க வேண்டும். எல்லோரையும் ஹாஃபிஸ்களாக, ஆலிம்களாக, ஹாஃபிஸ்களாக ஆக்க வேண்டும் என்பதல்ல, ஆனால் அடிப்படை ஈமான் உறுதி உள்ளவர்களாக அவர்களை ஆக்க வேண்டும். எப்பொழுது அவர்கள் ஈமான் உள்ளவர்களாக, திருக்குறானை சரியான முறையில் படித்தவர்களாக, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அறிந்தவர்களாக, தெரிந்தவர்களாக ஆவார்களோ, கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அவர்களுடைய வாழ்க்கை சிறப்புள்ளதாக அமையும், சிறந்ததாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்னு மாஜாவிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கரல் குர்ஆன, மன் கரல் குர்ஆன கபல் அன் யஹ்தலிம, பருவ வயதை அடைவதற்கு முன்னால் எவர்கள் குர்ஆனை கற்றுக்கொள்கிறார்களோ, எந்த பெற்றோர்கள் தனது குழந்தைகளுக்கு பருவ வயதை அடைய முன் சிறிய வயதிலேயே குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார்களோ, பஹுவ மிம்மன் ஊத்தியல் ஹிக்கம் சபியன், அவர்கள் சிறிய வயதிலே மிகப்பெரிய கல்வி ஞானத்தை பெற்றவர்கள் போன்றாவார் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, சிறிய வயதிலே அவர்களுக்கு குர்ஆனை படித்துக் கொடுக்க வேண்டும், குர்ஆனுடைய அறிவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உங்களுடைய லட்சியம் எனது குழந்தை ஒரு டாக்டராக ஆக வேண்டும், பரவாயில்லை, எனது குழந்தை ஒரு இன்ஜினியராக ஆக வேண்டும், பரவாயில்லை, எனது குழந்தை துறை சார்ந்தொருவராக மாற வேண்டும், பரவாயில்லை, நல்ல லட்சியங்கள் தான். ஆனால் அடிப்படையிலேயே அவர்களுக்கு குர்ஆனுடைய கல்வியை, தக்வாவுடைய கல்வியை, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய இந்த கல்வி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது தாரீஹுல் கபீர் என்ற நூலிலே பதிவு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஅல்லமல் குர்ஆன வஹுவ ஃபதீயுத்தின், இவர்கள் சிறிய வயதிலே குர்ஆனை கற்றுக்கொள்கிறார்களோ, நபி அவர்கள் சொல்கிறார்கள், கலசல்லாஹு பிரஹ்மிஹி வதமிஹி, அல்லாஹு தஆலா அந்த அறிவை, அந்த குர்ஆனுடைய ஞானத்தை உடம்பிலே உள்ள சதைகளோடு, உடம்பிலே ஓடக்கூடிய இரத்தங்களோடு அந்த அறிவை கலந்து விடுவார். குர்ஆனுடைய அறிவு உடம்பிலே ஓடும் என்றிருந்தால், இரத்தத்திலே ஓடும் என்றிருந்தால், கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக உலகத்திலே மாறுவார்கள். இன்று எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறோம், ஆனால் எங்களுடைய குழந்தைகள் தீனுள்ளவர்களாக, தீனை படித்த டாக்டர்களாக, லாயர்களாக, என்ஜினியர்களாக ஆக வேண்டும் என்ற சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்கிறது சகோதரர்களே? எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, அவர்களுக்கு ஆரம்பத்திலே, சின்ன வயதிலேயே அவர்களுக்கு நாங்கள் குர்ஆனுடைய அறிவை கொடுக்க வேண்டும். இப்னு கய்யிம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு வியாக்கியானம் தஃப்ஸீர் செய்யும் பொழுது சொல்கிறார்கள், மக்களே, கத்திமு அவுலாதக்கும் கத்திமு இலைனா அவுலாதக்கும், உங்களுடைய சின்ன குழந்தைகள் உங்களுடைய சிறிய குழந்தைகளை எங்களிடத்தில் அனுப்பி வையுங்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுடைய இதயங்கள் எல்லாம் காலியாக இருக்கிறது. இந்த ஹார்ட் இருக்கிறது, அவர் சிறிய குழந்தைகளுடைய உள்ளத்திலே பொறாமை, வஞ்சகம், போல் செல்ல வேண்டும், கலவழிக்க வேண்டும், அடிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்ற சிந்தனை எல்லாம் அவர்களுடைய உள்ளங்கள் இல்லை. அந்த வயது எதை கேட்டாலும் அப்படியே மரணம் செய்து கொள்ளக்கூடிய வயதாக இருக்கிறது. எனவே அவர்களை, அவருடைய உள்ளத்தை நீங்கள் நல்ல விஷயங்களை கொண்டு நிரப்புங்கள். எங்களிடத்திலே உலமாக்கிடத்திலே அந்த குழந்தைகளை அனுப்புங்கள் என அல்லாமா இப்னு கய்யிம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதே போன்று இமாம் ரஜாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய குழந்தைகள் 5 வயதை அடையும் பொழுது, 5 வயதை அடையும் பொழுது குர்ஆனுடைய அறிவை கொண்டு ஆரம்பியுங்கள். குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், தக்வாவை கற்றுக் கொடுங்கள். உலகத்திலே உண்மையானது, உலகத்திலே மாறாதது, என்றுமே மாறாதது இந்த குர்ஆன் மட்டும்தான். இந்த குர்ஆனை படித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த 10 வயதிலிருந்து 5 வயதிலிருந்து 15 வரையிலுள்ள காலம் இருக்கிறதே, இந்த காலம் எதை கேட்டாலும் அப்படியே உள்ளத்திலே எடுத்துக்கொள்ளும். உள்ளங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது என இமாம் மஸாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் வரலாறை பார்க்கிறோம், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்னு சீனா என்ற மிகப்பெரிய அறிஞர் சென்ற 100 ஆண்டு வரை அவர்களுடைய நூல்கள் தான் உலகத்திலே பிரசித்தம் பெற்ற நூலாக பல்கலைக்கழகங்களிலே யூனிவர்சிட்டிகளிலே டெக்ஸ்ட் புக்காக பாதிக்கப்பட்டது. இவர்கள் 10 வயதை அடையும் பொழுது முழு குர்ஆனையும் மரணம் செய்து விட்டார்கள். 16 வயதை அடையும் பொழுது தஃப்ஸீருடைய ஹதீஸுடைய எல்லா கலைகளையும் கட்டுப்பிடித்தார்கள். 18 வயதை அடையும் பொழுது உலகமே போற்றும் மாமேதையாக மிகப்பெரிய வைத்தியராக உலகத்திலே திகழ்ந்தார்கள். இவர்கள் படிக்காத ஒரு துறையில் அல்ல. இவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், இவர்கள் முதலாவது குர்ஆனை படித்ததின் காரணமாக, இந்த குர்ஆனுடைய பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு அத்தனை அறிவையும் கொடுத்தான். சுமார் 200க்கும் மேற்பட்ட நூல்களை உலகத்திலே எழுதியிருக்கிறார்கள். அதிலே 16 நூல்கள் மிக பிரசித்தம் பெற்ற உலகத்திலே பிரபல்யமான நூல்கள் வைத்திய துறையிலே, மெடிக்கல் துறையிலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதிலே அல் கானூனு ஃபி ஸிப், தி லா ஆஃப் மெடிசின் என்ற ஒரு நூல் எழுதினார்கள். உலகத்திலே மிகவும் பிரசித்தம் பெற்றிருக்கிறது. அண்மை காலம் வரைக்கும் இந்த நூல் தான் மேற்கத்திய பல்கலைக்கழகங்களிலே பாடி நூலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆனுடைய பரக்கத், இந்த ஈமானுடைய பரக்கத் அவர்களை அந்த அளவு உயர்ந்தவர்களாக மாற்றியது. ஏன் உலக வரலாற்றை பார்க்கிறோம், தாரிக் பின் ஜியாத் என்பவர் ஸ்பெயினை கைப்பற்றுகிறார்கள். அவருடைய ஈமான் எப்படி இங்கிருந்து செல்கிறார்கள், சென்று அங்கே அன்றைய மொரோக்கோ துருக்கி பகுதியை சேர்ந்த பொழுது தான் சென்று அத்தனை படகுகளையும் கப்பல்களையும் தீயிட்டு நெருப்பு தைத்து அப்படி அழைத்து விட்டு சொல்கிறார்கள், இங்கிருந்து நாங்கள் செல்வதாக இருந்தால், இந்த இஸ்பெயினை விட்டு செல்வதாக இருந்தால் வெற்றியோடு தான் நாங்கள் செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் எங்களுடைய ஜனாதாக்கள் செல்லட்டும் என்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அவருக்கு வயது எத்தனை? வெறுமனே 18 வயதுதான். மிகப்பெரிய சாதனைகளை செய்தார்கள். இன்று எங்களுடைய ஈமானுடைய ஆற்றம் எல்லாவற்றுக்கும் பயம், ஈமானுக்கு ஒரு சோதனை என்றிருந்தால் எல்லோரும் பயந்து நடந்துகிறோம். ஈமானுக்கு சோதனைக்குரிய ஒரு காலம் இன்று எப்படி இருக்கும் என்றிருந்தால், நாளை 5, 10, 15 வருடங்களுக்கு பின்னால் எங்களுடைய குழந்தைகளுடைய ஈமானுடைய நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த அவர்கள் செய்த சாதனை இன்றும் உலக வரைபடம் பார்த்தால் அதிலே ஜெப்ரல்டார் என்ற ஒரு மலையை நீங்கள் பார்க்க முடியும். வேர்ல்ட் மேப்பிலே ஜெப்ரல்டார் என்ற ஒரு மலை இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஜபலு தாரிக். தாரிக் பின் ஜியாத் என்பவர் அந்த மரத்திலிருந்துதான் தனது வெற்றியை ஆரம்பித்தார்கள். அந்த மலையிலிருந்துதான் தனது வெற்றி கொடியை தூக்கி உலகத்திற்கு காட்டினார்கள். இன்றும் உலக வரைபடத்திலே எங்களுக்கு படிப்படையாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இதே அடிப்படையில் எங்களுடைய குழந்தைகளை மாற்ற வேண்டும் என்று ஒரே நோக்கிலேதான் அகில இலங்கை ஜம்மியத்துலமா மக்கத் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. இது நாட்டை பிடிக்கவோ, ஊரை பிடிக்கவோ அல்லது வேறு திட்டங்கள் அல்ல. எல்லோரையும் ஆளுங்களாக, எல்லோரையும் ஆவியாக்க வேண்டும் என்ற திட்டம் அல்ல. எவர்கள் எந்த துறைக்கு சென்றாலும் அவர்கள் அந்த துறையிலே ஈமான் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஈமான் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஈமான் ஆட்டம் உள்ளவர்களாக அல்ல. எந்த பிரச்சனைகள், எந்த சவால்கள், எந்த சேலஞ்சல் வந்தாலும் அதற்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த மக்கள் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் கண்ணியமான சகோதரிகளே, பெரியோர்களே, இலங்கையில் சுமார் 353 பள்ளிவாசல்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் சுமார் 1/5 இந்த மக்கள் திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. அதிலே சுமார் 1007 வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 19,492 மாணவர்கள் சென்ற மாதம் வரைக்கும் இன்று படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுமார் 675 ஆசிரியர்கள் உஸ்தாத்மார்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று சுமார் 1942 உலமாக்கள் இதுவரைக்கும் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். சுமார் 131 ஆலிமாக்கள், ஹாபிலாக்கள் ட்ரைனிங் எடுத்திருக்கிறார்கள். அவர்களை கொழும்புக்கோ அல்லது அந்தந்த பகுதியே உள்ள பகுதியில் அவர்களை வைத்து நாம் குறை சொல்கிறோம். இவர்களுக்கு சைக்காலஜி கிடையாது, தெரியாது. இவர்களுக்கு கிளாஸ் மேனேஜ்மெண்ட் தெரியாது என்று இதுவரைக்கும் நாங்கள் குறை சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் இவர்களை எல்லாம் கூப்பிட்டு இவர்களுக்குரிய பயிற்சிகள் சுமார் 7 நாட்கள், 8 நாட்கள், 10 நாட்கள் இவர்களை வைத்து சரியான முறையில் பயிற்சி கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் இன்று வெற்றிகரமாக இந்த மத்தர் மதரசாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இது ஜன்னியத்துல்மாவுக்கு மாத்திரமல்ல, இலங்கையிலே உள்ள அத்தனை மஸ்ஜிதுகளும், மஸ்ஜிதுக்கு பொறுப்பானவர்கள் அத்தனை பெற்றோர்களும் என்னுடைய குழந்தையும் ஈமானுள்ள குழந்தையாக, ஈமானுடைய சுவையை சுவைக்கக்கூடிய குழந்தையாக, உறுதியான ஈமான் உள்ள குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகளை மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு ஆசை எங்கள் எல்லோருக்கும் வர வேண்டும். சகோதரர்களே, இதை கட்டி காக்க, இதனை நாங்கள் இந்த இந்த வகுப்புகளை, இந்த மக்களை நாங்கள் கட்டி எழுப்ப 353 மஸ்ஜிதுகள் அல்ல, இலங்கையிலே உள்ள அத்தனை மஸ்ஜிதுகளிலும் இந்த பாடத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு எங்களுடைய குழந்தைகள் ஈமானுடைய சுவையை சுவைக்கக்கூடியவர்களாக, ஈமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இங்கே 5 வயது, 6 வயதிலிருந்து அந்த ஈமானுடைய பாடத்தை படித்துவிட்டு அவர்கள் பல்கலைக்கழகம் வரைக்கும் சென்றாலும் அந்த ஈமான் அவருடைய உள்ளத்தோடு இருக்கும். ஏனென்றால் ஆரம்பத்திலே சொன்னது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, இவர்கள் ஆரம்பத்திலே குர்ஆனை கற்பார்களோ அவர்களுடைய இதயத்தோடு, அவர்களுடைய ரத்தத்தோடு, அவர்களுடைய இந்த உடலில் இருக்கிற மாமிசங்களோடு அவைகள் கலந்துவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசை வைக்க வேண்டும், இந்த துறையிலே இந்த கலவை உள்ளவர்களாக, இந்த இரத்தம் உள்ளவர்களாக எங்களுடைய குழந்தைகளாக வேண்டும் என்ற ஆசை எங்கள் ஒருவருக்கும் வர வேண்டும். அதே போன்று பள்ளிவாசல்கள் மக்களிலே மாத்திரமல்ல, இன்று இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்கிறது. தனக்கு நினைத்த மாதிரி சிலபஸ்களை, கரிக்குலங்களை மாற்றி அமைக்கலாம். இந்த சிலபஸ்களிலே இந்த ஒரு பாடத்திட்டத்தையும் நீங்கள் ஜம்யத்துலமாவோடு மசூரா செய்து நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரிகளே, ஆலோசனை செய்யுங்கள். இன்று 1000+ உலமாக்கள் இதற்கென நவீன முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கொண்டு உங்களுடைய பாடசாலைகளிலே இந்த ஈமானிய உணர்வை, இந்த குர்ஆனிய கல்வியை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகான சுன்னாவை, முன்மாதிரியை அவர்களுக்கு நாங்கள் கொடுப்போமேயானால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எதிரில் நோக்கக்கூடிய பயங்கரமான காலத்தில் அவர்கள் ஈமானை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். உயிர் பறிபோகட்டும், எங்களுடைய சொத்து செல்வங்கள் பறிபோகட்டும், பிரச்சனை இல்லை, ஆனால் எனது ஈமானை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற சிந்தனையோடு உலகத்திலேயே அவர்கள் வாழ்வார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, எனவே இந்த அடிப்படையில் குழந்தைகளுடைய விஷயத்திலே மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். ஆண் பிள்ளையாகட்டும், பெண் பிள்ளையாகட்டும், அவர்களுக்கு முறையாக மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹலாலானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுது ஹராமான உணவை கொடுப்போமோ அந்த குழந்தை சாலிகான குழந்தையாக மாற மாட்டாது. அதே போன்று நாம் நாமும் குழந்தை வளர்ப்பில் மிகப்பெரிய பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த பங்கை நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று தாய்மார்களை தீனுள்ளவர்களாக மாற்ற வேண்டும், உண்மையாக அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும். அதற்கு பின்னால் ஆசிரியர்கள், உலமாக்கள், முதரசல், முஅல்லிம்கள் இவர்கள் அமானுதத்தை போய் நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் எங்களை நம்பி எங்களிடத்திலே இந்த குழந்தைகளை அமானுதமாக தந்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, சிறிய குழந்தைகளை பள்ளி வாசலில் கூட கொண்டு வந்து விட மாட்டார்கள், ஆனால் மதரசாக்களிலே கொண்டு வந்து விடுகிறார்கள், பாடசாலைகளிலே கொண்டு வந்து விடுகிறார்கள். நம்பிக்கை இருக்கிறது, ஆஸ்தான்கள், ஆசிரியர்கள், முஅல்லிம்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள், அமானுதத்தை தேடி நடந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. எனவே இவைகளையும் தேடி நாம் நடக்க வேண்டும். இதற்கான முயற்சிகள் அல்ஹம்துலில்லா அகிலங்கை ஜம்மிய சொல்லுமா மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து இவைகளை செய்து வருகிறது. ஆனால் பெற்றோர்கள் இதற்கு உடன் அதாவது உதவியாக இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, சில பகுதிகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். கவலைக்குரிய விடயம், இமாம்கள் பள்ளிவாசலில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு ஊதியம் கொடுக்கப்படுகிறது. ஏன் இவர்களுக்கு மக்கள் செய்தால், மூன்று மக்கள் செய்தால் ஒருவருக்கு 8,000 ரூபாய் கொடுத்தால் 24,000 இவருக்கு சும்மா வருகிறது என்று பேசக்கூடிய சில அறியாத மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய குழந்தைகளை சாதியான குழந்தையாக மாற்றி எடுப்பதற்காக, வேறு துறையில் படித்தவர்களாக ஆக்கி எடுப்பதற்காக 8,000 ரூபாய்களை அள்ளி கொட்டுகிறோம். ஆனால் இதுவரைக்கும், இன்று வரைக்கும், இதற்கு பின்னாலும் அந்த ஆலிம்கள், அந்த மாலிம்கள், அந்த ஆவில்கள் பாதாதைகளை தூக்கிக் கொண்டு எங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க என்று பாதையிலே இறங்க மாட்டார்கள். இந்த அமானுதத்தை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அவர்களுக்கு ஊதியத்தை சரியாக கொடுக்க வேண்டும். எவ்வளவு பெரிய மகாராஜாவாக மாமன்னனாக இருந்தாலும் இந்த முத்தல்லாவிலே அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினார், நீங்க கட்டினாங்க, நாங்க எதுக்குவா கட்டுறது என்று நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், தக்பீர் கட்டுவோம். அல்லாஹ் அக்பர் என்று ருகூவுக்கு சென்று விட்டால் நீங்க சொன்ன நேரம் எல்லாம் எங்களுக்கு போகிறா என்று ஒரு 5 நிமிடம் பிந்தி செல்வோமா சகோதரியனே? உலகத்திலே மிகப்பெரிய ஒரு இபாதத் தொழுகை, அதிலே அவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய நாங்கள் மரியாதை கொடுக்கிறோம், மதிப்பளிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, சில சில்லறை விஷயங்களை வைத்து அவர்களை மட்டம் தட்டி அவர்களை சமுதாயத்தை விட்டு ஒழுக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, இலங்கையிலே உள்ள அத்தனை மசீதிகளுக்கும் பொறுப்பானவர்களே, நீங்கள் இந்த பணியை ஆரம்பியுங்கள். இது வியாபாரத்துக்காகவோ உலகத்தை ஆள்வதற்காகவோ ஆரம்பிக்கப்பட்ட பணி அல்ல. நாளை ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், ஈமானிய உணர்வுள்ள, ஈமானிய உணர்வுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய நோக்கோடுதான் இந்த மக்தப் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ், ஓரிரு வருடங்களிலே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் இலங்கையில் உள்ள மஸ்ஜித்களில் சுமார் 1/5 இந்த மக்தப் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற ஏனைய பகுதிகளில் இன்னும் சில வருடங்களில் எல்லா பகுதிகளிலும் இது ஆரம்பிக்கப்பட்டு எல்லோரும் ஈமானிய உணர்வுள்ள குழந்தைகளாக மாற்றி அமைப்பதற்கான மிகப்பெரிய முயற்சிகள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவைகளுக்காக வேண்டி இலங்கையிலே உள்ள அத்தனை பேரும் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், ஏன் பாரசாலையுடைய ஆசிரியர்கள், ஊரிலே உள்ள முக்கியமானவர்கள், துறை சார்ந்தவர்கள் எல்லோரும் இந்த துறையை கட்டி எழுப்ப நாங்கள் முயற்சித்தோமேயானால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இன்ஷா அல்லாஹ் நல்லதொரு ஈமானிய ஒரு சமுதாயம் எதிர்காலத்தை நாங்கள் பார்க்கலாம். எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் உயிரையும் கொடுக்க தயாரான ஒரு சமுதாயமாக, ஏன் ஈமானுக்குரிய ஒரு சமுதாயமாக, ஈமானுக்கு போராடக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லா ஷானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை எங்கள் அனைவருக்கும் ஆக்கி தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இலங்கையில் அத்தனை சிறார்களையும் ஈமானுள்ள சிறார்கள் ஆக்கியதுவாயாக. இதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய அத்தனை இவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. இதற்காக வேண்டி என்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதோ அத்தனை முயற்சிகளையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய நல்ல மனிதர்களை உருவாக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, திருப்பயினான் யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் யா அல்லாஹ் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளுடைய அமானத்தை பேணக்கூடிய பெற்றோர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியல்வாயாக. எங்களுடைய ஆளான ஆயத்துக்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக.
For more lectures, visit slhub.com.